வேதாகமத்தில் தேவன் தாம் ஒருவரே என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடு பல்லாண்டுகளுக்கு பின்னர் பதில்களை சொல்லக்கூடிய சில கேள்விகளை எழுப்புகிறது. எடுத்துக்காட்டாக, சிருஷ்டிப்பின் போது தேவன் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார். தேவன் தாம் ஒருவரே என்று மிகவும் தெளிவாக கூறும்போது நாம் என்ற பன்மை பதம் ஏன் வருகிறது? புதிய ஏற்பாட்டில் தேவன் தாம் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத போது பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவருக்கிடையே அன்பு பெருகி பாய்ந்தோடியது. பாடம் 36, பிதாவானவர். மத்தேயு 11 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வயது முதிர்ந்த போதகர் ஆங்காங்கே சிதறியிருந்த சபையினரை தன் அறை நிலா வடிவமான கண்ணாடியின் வழியாக ஊடுருவி பார்த்தபோது தனது புருவம் சுருங்க அந்த வாரம் முழுவதும் தான் தியானித்து கொண்டிருந்த செய்தியை தொடங்கினார். அவர் மெதுவாக, முதலாவது நான் ஆராய முடியாதவற்றை ஆராய போகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து சற்று கூடுதல் நம்பிக்கையோடு, நான் விளக்க முடியாதவற்றை விளக்கப் போகிறேன் என்றார். மேலும் கடைசியாக என்று வார்த்தைகளை தேடுவது போல் சற்று நிறுத்திய பிறகு, நான் அறிவு கெட்டாதவைகளை கூறப்போகிறேன் என்று சொன்னார். இதை பற்றி எல்லாரும் உடனே புரிந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தேவன் ஒருவரே, அவர் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார் என்கிற போதனை முழு கிறிஸ்தவ மார்க்கத்திற்குமான மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததும், ஆனால் அதே நேரத்தில் மிகவும் கடினமானதுமான ஒன்றாயிருப்பினும், அதை பற்றி நான் பிரமிப்புடனே எழுதுகிறேன் என்று போதகர் ஸ்மித் குறிப்பிடுகிறார். தேவனின் தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மீன்களால் மனித தன்மையை மிக குறிப்பிட்ட அளவே புரிந்து கொள்ள முடியும். அதே போலவே தேவனின் தன்மையை புரிந்து கொள்வதும் நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாகும். நாம் உண்மையிலேயே தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை நாம் பிதா, குமாரன் மற்றும் ஆவியானவராகவே அனுபவித்தறிய வேண்டும். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் முடிவில் இயேசு தம் சீஷர்களிடம், அவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஞானஸ்தானம் கொடுத்தல் என்ற வார்த்தையின் நேரடியான பொருள் மூழ்கி எழும்புதல் அல்லது நனைத்தல் என்பதாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பிதாவுக்குள் நனைந்தும், குமாரனுக்குள் மூழ்கியும், மற்றும் ஆவியானவர்க்குள் ஊறியும் இருப்பதை பற்றியதுதான். ஒரு விசுவாசியினுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பிதாவும், குமாரனும், பரிசுத்த ஆவியானவரும் ஊடுருவி இருக்கிறார்கள். குமாரனை விலகிவிட்டு பிதாவையோ, ஆவியானவரை அல்லாமல் குமாரனையோ உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய தன்மையை நம்மால் முழுமையாக கிரகித்து கொள்ள முடியாதென்னும் நிலைமையில், அவரை நாம் அவர் இருக்கிறபடியே அறிந்து கொள்ள வேண்டுமானால், பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி வெளிப்படுத்தப்பட்டவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தமது தன்மையை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி இருப்பவற்றை 3 அறிக்கைகளில் நாம் சுருக்கமாக தொகுத்து கூறலாம். முதலாவது, தேவன் ஒருவரே. இது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் தெளிவாய் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரே கர்த்தரும், எல்லாருக்கும் ஒரே தேவனும், பிதாவும் உண்டு. கிறிஸ்தவர்கள் 3 தெய்வங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. தேவன் ஒருவரே. 2வது, தேவன் 3 நபர்களாய் இருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுவதிலும் பிதா, குமாரன் மற்றும் ஆவியானவரின் தனித்துவம் வாய்ந்த அடையாளங்கள் எழுதப்பட்டுள்ளன. பிதாவானவர் குமாரனை அனுப்புகிறார். குமாரனானவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார். மேலும் குமாரனானவர் ஆவியானவரை அனுப்புகிறார். தேவத்துவத்தின் மூன்று நபர்களையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. பிதாவானவர் சிலுவையில் மறிக்கவில்லை, குமாரானவர் தம்மைத்தாமே இவ்வுலகிற்குள் அனுப்பி கொள்ளவில்லை, ஆவியானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தரவில்லை. தேவன் ஒருவரே, அவர் மூன்று நபர்களாய் இருக்கிறார். மூன்றாவது, ஒவ்வொரு நபரும் பூர்ணமாய் தேவனாயிருக்கிறார்கள். பிதாவானவர் தேவனாயிருக்கிறார், குமாரனானவர் தேவனாயிருக்கிறார், ஆவியானவரும் தேவனாயிருக்கிறார். கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அவர் உலகம் உண்டாகிறதற்கு முன்னே பிதாவின் மகிமையிலே பங்கு பெற்றார். இயேசு பிதாவானவரிடத்தில் திரும்பி சென்ற போதும் அவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவரது சீஷர்களுடன் இருந்தது. ஆவியானவர் அவர்களுடன் இருந்திருந்தால் கிறிஸ்துவும் அவர்களுடன் இருந்தார். அவ்வாறே கிறிஸ்து அவர்களுடன் இருந்திருந்தால் பிதாவானவரும் அவர்களுடனே இருந்தார். பிதாவானவர் தேவனாயிருக்கிறார், குமாரனானவர் தேவனாயிருக்கிறார், மற்றும் ஆவியானவரும் தேவனாயிருக்கிறார். ஆனால் மூன்று தெய்வங்கள் இல்லை, ஒரே நித்திய தேவனாகவே இருக்கிறார். அவர் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். தேவனின் தன்மையை விவரிக்க மக்கள் பல நூற்றாண்டுகள் காலமாகவே உதாரணங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனின் தன்மையை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவும்படி உதாரணத்துக்குரிய ஒன்று இந்த உலகில் இருந்திருந்தால் நிச்சயமாக தேவன் அதை வேதாகமத்தில் இடம்பெற செய்திருப்பார். பொதுவாக திருத்துவத்தை குறித்த உதாரணங்கள் சத்தியத்தின் ஒரு பகுதியை காண நமக்கு உதவுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் அதன் வேறொரு பகுதியை சிதைத்து அல்லது மறைத்து விடுகின்றன. சிலர் ஒரே நபர் மூன்று வெவ்வேறு பாத்திரங்களில் நடிப்பதை போன்றது என்கிற உதாரணத்தை பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒரு கணவராகவும் ஒரு தகப்பனாகவும் மற்றும் ஒரு போதகராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே நபர் இந்த மூன்று பாத்திரங்களையும் நிறைவேற்றுவதால் இந்த உதாரணம் போதுமானதாக இல்லை. தேவன் மூன்று நபர்களாயிருக்கிறார், பிதாவானவர் குமாரனானவர் அல்ல, குமாரனானவரும் ஆவியானவர் அல்ல. ஒருமுறை போதகர் ஸ்மித் ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு மலையில் ஏறிக்கொண்டிருந்த போது ஒரு மூடுபனி மேகம் இறங்கி வந்து கீழே இருந்த பள்ளத்தாக்கில் இருந்த சிறு பட்டணத்தின் மீது தங்கியது. அவரால் அந்த பட்டணத்தை பார்க்க முடியவில்லை, ஆனால் அதை சுற்றியிருந்த அனைத்தையும் பார்க்க முடிந்தது. அந்த காட்சி தேவனின் தன்மையை பற்றி நினைக்கும் போது அவருக்கு உதவியாக இருப்பதாக போதகர் ஸ்மித் குறிப்பிடுகிறார். திருத்துவத்தின் சத்தியமானது மூடு பணியில் மூடப்பட்டுள்ளது. ஒரே தேவன் எப்படி மூன்று ஆள் தத்துவங்களாக இருக்க முடியும் என்பதை நம்மால் விளக்க முடியாது. ஆனால் சத்தியத்தின் எல்லைக்கு அப்பால் இருப்பது என்ன என்பதை நம்மால் தெளிவாக அடையாளம் காண முடியும். எடுத்துக்காட்டாக தேவனை விட கிறிஸ்து சற்று குறைவானவர் என்றோ பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்றோ யாராவது சொன்னால் இது சத்தியத்திற்கு புறம்பானதாய் இருக்கிறது என்பதை நம்மால் உடனடியாக வேதத்திலிருந்து கண்டறிய முடியும். மூடு பணியானது சத்தியத்தையே மூடுகிறது, ஆனால் சத்தியத்திற்கு புறம்பு இருப்பதை நம்மால் தெளிவாக காண முடியும். தேவனின் தன்மையானது ஒரு மறைப்பொருளாய் இருக்கிறது, ஆனால் அது முரண்பாடான ஒன்று அல்ல. தேவன் ஒருவரே என்றும் மூன்று தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் நம்பியிருந்தால் அது முரண்பாடாயிருக்கும். அல்லது மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் ஒரே நபர்தான் இருக்கிறார் என்றும் நாம் நம்பியிருந்தால் அது முரண்பாடாயிருக்கும். ஆனால் மூன்று ஆள் தத்துவங்களாக இருக்கும் ஒரே தேவன் இருக்கிறார் என்று சொல்வது முரண்பாடானதொன்று அல்ல, அது ஒரு மறைப்பொருள். இந்த மறைப்பொருளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும்? முதலாவது, அதிலிருந்து விலகி ஓடிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் தேவனை பற்றி உங்களுக்கு புரியாததிலிருந்து விலகிவிட்டால் அவரது மகிமையின் ஆழங்காணா முடியாத அற்புத மகத்துவத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். இரண்டாவது, அதை விளக்குவதற்கு முயற்சிக்காதீர்கள். இப்பொழுது இவையெல்லாம் முழுமையாக சரியாக எனக்கு புரிகின்றன, அதை நான் ஏன் முன்பே கண்டுபிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஒருபோதும் அடையவே மாட்டீர்கள். அந்நிலையை அடைய உங்களை தேவன் ஒருபோதும் விடவே மாட்டார். மூன்றாவது, உங்களை அது ஆராதனைக்கு நேராய் வழி நடத்தட்டும். தேவனின் மகிமையிலே நீங்கள் பிரமித்து போனவர்களாய் நித்திய முழுவதையும் நீங்கள் கழிப்பீர்கள். ஆகவே அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருப்பவற்றை குறித்து எழும் ஆச்சரியத்திற்கு பதிலளிக்கும் வகையில் உங்கள் ஆராதனை தொடங்கட்டும். ஆகவே தமது தன்மையை யாரும் கண்டறிய முடியாத இப்படிப்பட்டதொரு மாபெரும் தேவனிடத்திற்கு நம்மால் எப்படி வர முடியும்? இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். நமது நாட்டின் குடியரசுத் தலைவரை நீங்கள் சந்திக்க விரும்பினால் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அநேக அணுகுமுறைகள் இருக்கின்றன. அவரது குடும்பத்தில் யாரையாவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர் உங்களை குடியரசுத் தலைவருக்கு அறிமுகப்படுத்த முடியும். அல்லது உங்களுக்கு குடியரசுத் தலைவரின் தலைமை அலுவலரையோ அதிகாரிகளையோ தெரிந்திருந்தால் அவர் உங்களுக்கு அனுமதியை வழங்கக்கூடும். நமது நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த ஸ்தானங்களில் அநேக அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர் யார்? குமாரன் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அது இயேசு ஒருவர் மட்டுமே. நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு வருபவர் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் நமது உறவு எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள விரும்பினால் இயேசுவுக்கு அது எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை பார்ப்பதன் மூலம் நாம் தொடங்க வேண்டும். பிதாவின் அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாயிருக்கிறதான ஒரு உறவிற்குள் கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையில் இதை நீங்கள் தவறவிடவே முடியாது. அவரது முழு வாழ்க்கையும் பிதாவின் நோக்கங்களுடன் ஒத்து அமைந்திருந்தது. அதிலும் அத்தன்மை வேறு எப்பொழுதை விடவும், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சொன்னபோது மிகவும் தெளிவாக காணப்பட்டது. தேவனை பிதாவாக நாம் அறிந்திருப்போமானால் விலைக்கிரயத்தை பற்றி பொருட்படுத்தாமல் அவரது அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதே முதல் கேள்வி. கிறிஸ்தவ வாழ்க்கையானது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லுகிற நிலைக்கு நீங்கள் வரும்போதுதான் தொடங்குகிறது. பிதாவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அவரது அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்பட்டிருக்க வேண்டும். அவர் நம்மை அழைக்கிறதான இந்த உறவு பிதாவானவர் தமது சொந்த குமாரனுக்காக கொண்டிருக்கும் அதே விதமான அன்பை நாம் அனுபவித்து மகிழும் உறவாகும். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். தேவ அன்பின் கொள்ளளவு என்ன? தேவன் தாம் இருக்கிறதில் நித்தியமானவராகவும் தமது வல்லமையில் அளவில்லாதவராகவும் மற்றும் தமது ஞானத்தில் முடிவில்லாதவராகவும் இருக்கிறார். அவரது அன்பு இந்த பூமியில் நாம் அளவிடக்கூடிய எதைவிடவும் அளவு கடந்ததாகவும் மற்றும் பரலோகத்தில் தேவ தூதர்கள் அளவிடக்கூடிய எதைவிடவும் அதிகமானதாகவும் இருக்கிறது. பரலோகத்தில் தேவ அன்பு நம் மீது அதன் முழு அளவில் வெளிப்படும் போது நாம் ஆராதனையிலும் ஆச்சரியத்திலும் அன்பிலும் மெய்மறந்து போயிருப்போம். மேலும் அவ்விதமாகவே நாம் இப்பொழுது அன்பு கூறப்படுகிறோம் என்று நம்மை அறிய பண்ணுவது பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த கிரியையாகும். பிதாவானவரின் அன்பில் பங்குள்ளவராயிருப்போர் அவரது மகிமையிலும் பங்குள்ளவர்களாயிருப்பார்கள். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருப்பது அதிக விலைக்கிரயம் போல் தோன்றக்கூடிய நேரங்களும் வரும். ஆனால் இவை இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். இயேசுவை பொறுத்தவரையில் தேவனை தமது பிதா என்று அறிந்திருப்பது, பிதாவானவரின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருப்பதும், அவரது அன்பை அனுபவிப்பதும் மற்றும் அவரது மகிமையில் பங்கு கொள்வதும் ஆகும். இயேசு தம் வழியாக பிதாவினிடத்தில் வருமாறு நம்மை அழைக்கும் போது அதே விதமான உறவுக்குள்ளாகவே நம்மை அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவன் ஒருவரே. அவர் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இது எப்படி இருக்க முடியும் என்பது ஒரு மறைப்பொருள். ஆனால் நமது புரிந்து கொள்ளுதலின் ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட அளவில் மாபெரும் தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதற்காக நாம் ஆச்சரியப்படக்கூடாது. தேவனை நாம் பிதாவாக அறிந்து கொள்வது நமக்கு இயல்பான காரியம் அல்ல. அதனை அறிந்து கொள்ள நாம் அவருடன் ஒரு உறவிற்குள்ளாக வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்குள் வந்திருக்கிறார். அவர் பிதாவை அறிய பண்ணவும், நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கவும் பிதாவின் அருகாமையிலிருந்து வந்தார்.